கிறிஸ்துவ நாமத்திலே திருச்சபையார் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியிலே பலவீனத்திலே காணப்பட்ட ஒரு சகோதரி பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாள் என்கிற ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஜப ஆலயத்திலே ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் சென்று இருந்தபோது ஒரு சகோதரியை ஆண்டவர் விடுதலை செய்த அந்த நற்செய்தியை அந்த இடத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பலவீனம் என்கிற அந்த பகுதியை, அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் போது, பலவீனம் என்று சொல்லுவது எப்ரிய பதத்தினுடைய அர்த்தம் பல விதத்தில் இருக்கின்றது. ஒன்று, குறைவு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல சரீர காரியங்களை தந்திருக்கின்றார். ஆனால் சிலர் இந்த உலகத்தில் கரங்கள் இல்லாமலேயோ கண் பார்வை இல்லாதவர்களாகவோ காணப்படவும் இருக்கின்றார்கள். அது ஒரு பலவீனம் என்று பார்க்கின்றோம். மோசே ஒரு நாளிலே ஆண்டவரோடு அவன் பேசின போது சொல்லுவான், ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லுவான். அப்போது ஆண்டவர் மோசே இடத்துல என்ன கேட்பார் என்றால், குருடர்களை உருவாக்கினவர் நான் அல்லவா, செவிடர்களையும் உடவர்களையும் உருவாக்கினவர் நான் அல்லவா என்று சொல்லுவார். எனவே இந்த குறைவு என்கிறது நிச்சயமாக ஒரு பலவீனம். அது நமது வாழ்வுக்கையிலே ஒருவேளை இருந்தால் அந்த பலவீனத்துக்கும் ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக சொல்லும் போது விடுதலை கொடுக்க வல்லவர் நம்முடைய தேவன். வியாதி, அதுவும் ஒரு பலவீனம். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையின் அர்த்தத்தின்படி பார்க்கும்போது சிலருடைய மனச்சோர்வுகள், மனதிலே காணப்படுகிற சோர்வுகள், இவைகளும் பலவீனம்தான். எனவே நான் உங்களோடு ஒரு 3 குறிப்புகளை சொல்லி இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேதத்திலே வழி இருக்கின்றதா அதையும் சொல்லி இந்த நாள் செய்தியை முடிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, வேத புஸ்தகத்திலே வியாதி உள்ளவர்கள், சரீர பலவீனம் உள்ளவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தின நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் மத்தியிலே பேசும்போது என்ன சொல்லுவார் என்றால், இதோ எத்தனையோ பேர் குஷ்டரோகிகள் இஸ்ரவேலரிலே காணப்பட்டார்களே, எத்தனையோ குஷ்டரோகிகள் காணப்பட்டும் ஒரு சீரியனாகிய நாகமான் மட்டும் சுகம் பெற்றான் என்று சொல்லுவார். அதே போல எலியாவை குறித்து சொல்லுவார், எத்தனையோ விதவைகள் அந்த நாட்களிலே பஞ்சத்திலே காணப்பட்டார்கள், ஆனால் ஒரே ஒரு புறஜாதியார் அந்த விதவை தாய் மட்டும்தான் எலியாவின் மூலம் போஷிக்கப்பட்டாள். இயேசு கிறிஸ்து 3.5 காலம் உலகத்திலே வாழ்ந்த போதும் கூட எத்தனையோ அற்புதங்களை செய்தார். யோவான் சுவிசேஷத்திலே 21 அதிகாரம் கடைசி வசனத்திலே யோவான் எழுதி முடிக்கும் போது சொல்லுவார், அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் அதை குறித்து எழுதி முடியாது என்று சொல்லுவார். அவ்வளவு வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டது. ஆனால் எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமானார்களா? எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் சுகம் கிடைத்ததா என்றால் இல்லை. அவரிடத்தில் வந்த ஒருவன் கூட வெட்கத்தோடு திரும்பி போனதில்லை. இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வியாதியிலிருந்து, சரீர பலவீனத்திலிருந்து விடுவிக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கின்றார். வேத புஸ்தகத்திலே யோவான் 5:5 சொல்லப்பட்டிருக்கின்றது, 38 ஒருவன் வியாதியோடு இருந்தான். 38 அந்த 38 வியாதியோடு காணப்பட்டவனை ஒரு நாளில் ஆண்டவர் சந்திக்கின்றார். ஒரு நாளிலே கர்த்தரவனை சந்திக்கின்றார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம், அவன் படுத்திருந்தான், இயேசு அவனை பார்க்கின்றார், இயேசு அவனை காண்கின்றார். தேவனுடைய பார்வை நம்மேல் விழும்படியாக அவருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி இருப்போம். கர்த்தர் அவனை கண்டார், ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தார். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் வெகு காலமாய் வியாதி அஸ்தன் என்று ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவன் சொல்லவே இல்லை, ஆண்டவர் அவனிடத்துல கேட்கவும் இல்லை. ஆனால் என் தேவன் நம்மை காணும் போது நம்முடைய குறைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சரீர பலவீனங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதை அறிந்த போது அவனை பார்த்து ஒன்றை கேட்டார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்கள். 38 ஆண்டுகள் காத்துக் கொண்டிருந்தான் ஒரு விடுதலைக்காக. 38 வருஷம் இங்கு இருக்கிற யாராகிலும் எதற்காக இருந்தாலும் சரிதான், ஒரு வீட்டுக்காக அல்லவிட்டால் ஒரு பிள்ளைக்காக அல்லவிட்டால் ஒரு குடும்பத்திற்காக எந்த நன்மைக்காகலும் நீங்கள் காத்திருந்தீர்களே, ஆனால் அந்த கடினம் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஜபித்து நாளைக்கு கிடைக்காட்டா, சாலமுன் சொன்ன வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது, அதிக நாள் காத்திருத்தல் என்ன செய்யும், இருதயத்தை இழைக்க பண்ணும். இந்த வசனம் யாருக்குமே மறக்க, அதிக நாள் காத்திருந்த எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்க, இந்த வசனம் எப்போது ஞாபகத்தில் வரும், இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு மழை பெய்யாட்டா ஆண்டவரிடத்தில் என்ன கேட்போம், அதிக நாள் காத்திருத்தல். ஆண்டவருக்கு தெரியாத வசனம், ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். யான் நான் காத்திருக்கிறேன் என்பது அது என்னை பொறுத்தது, என்னுடைய குறைகளை பொறுத்தது. இவன் பாருங்க காத்திருக்கிறான், காத்திருக்கும் போது உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய வசனங்கள் அவனுக்கு வந்திருக்கும், அவனுக்கும் வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு பாவமா இருக்கிறான், பாரு போன தடவை வந்துச்சுமே நான் இப்பவும் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போயிருப்பாங்க. சிலர் வந்து அப்பம் கொடுத்திருப்பாங்க, அதை சாப்பிட்டிருப்பான். அவன் கர்த்தரிடத்தில் சொல்லும் போது என்ன சொன்னான் என்றால், கவனிச்சிடுங்க, அவன் வியாதியஸ்தன், இந்த சீலோவாம் குளத்தண்டையிலே அவனை கொண்டு போய் விட்ட நபர்கள் உண்டு. இந்த எங்கே அவர்கள், ஒருவேளை அவனுடைய அப்பாவா இருக்கலாம், இல்லாவிட்டால் சகோதரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்களும் சோர்ந்து போனார்கள். பாருங்க 38 வருஷம் அவன் காத்திருந்தான், அவனுக்கும் இனிமே நம்பிக்கை இல்லை, அவனை கொண்டு விட்டார்களே, இவன் எப்படி ஆக்கலும் இந்த குளத்தில் இறங்கி சுகம் ஆகட்டும் என்று அவர்களும் இல்லை. என்ன சொல்லுகிறான் பாருங்கள், என்னை கொண்டு போய்விட ஒருவனும் இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் வைத்தவர்கள் இன்று அவனை கொண்டு போய் விடுவதற்கு இல்லை. அதான் அவனுடைய கடினமான ஒரு காரியம். ஐயா என்னை கொண்டு வந்து வச்சவங்க கூட அந்த தூதன் இறங்கி குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு இல்லை, நானாக முயற்சி செய்யும் போது இன்னொருவன் எனக்கு முன்னே போய்விடுகிறான். நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே இல்லை. அவன் தன்னுடைய நம்பிக்கை இல்லாத தன்மையை சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பலவீனங்கள், வியாதிகள், நம்மை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த விதமான பலவீனங்களுக்கு விடுதலை தர வல்லவர் தான் நம்முடைய தேவன். பார்த்துடுங்க, இதை நீங்கள் நான் மறந்து போகக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஆனால் அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறவர், அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க வல்லவர் நம்மோடு கூட இன்னொரு சத்தியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு நாளில் மோசையோடு ஆண்டவர் பேசின போது மோசை என்ன சொன்னார் என்றால், ஐயா நான் திக்குவாயன் ஆண்டவரே, நான் மந்த நாவுள்ளவன் என்று சொன்னான். ஆனால் கர்த்தரோ அந்த திக்குவாயும் மந்த நாவையும் மாற்றுவதற்கு முடியாதா, முடியும். ஆனால் அவர் சொன்னார், இல்லப்பா நீ திக்குவாயின் எனக்கு தெரியுமே. ஒரு முறை பவுல் ஜபம் பண்ணினார், ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும். அருமையான கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்களிலே என் வியாதி நீங்காவிட்டால் தேவனிடத்திலிருந்து நான் விலகி போவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு காரணம், என் வியாதியை தேவன் மாற்றவில்லை. எத்தனையோ பேர் சுகமாகிறார்களே, இந்த சகோதரனை போன்று ஆண்டவரே அவன் சுகமானான், இவன் சுகமானான், நான் மட்டும் சுகமாகவில்லை. ஆனா மோசை இடத்துல ஆண்டவர் திக்குவாய் மந்தனாவையும் மாத்தல, ஆனா மோசையோடு கர்த்தர் கடந்த 40 ஆண்டுகள் கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வல்லவர் என்பதை மறந்து போகாதுங்க. நிறைய நேரங்களில் இதை நீங்க செய்தாதான் நான் உங்களை நேசிப்பேன்னு சொல்லுகிறது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இல்லை ஆண்டவரே, நீர் என்னை சிருஷ்டித்திருக்கிறீர், என் பலவீனத்தில் நான் உம்மை ஆராதிப்பதற்கு உமக்கு சேவை செய்ய பலன் தாரும். கர்த்தர் நோய்களை மாற்ற வல்லவர், நோய்களின் மத்தியிலும் உங்களை பயன்படுத்தவும் அவர் வல்லவர். இதை நம்ம ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஒரு முறை பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பவுல் தன்னை குறித்து சொல்லுவார், அகால பிறவி என்று சொல்லுவார். அகால பிறவி, என்னை யார் பார்த்தாலும் என்னை நேசிக்க கூடிய ஒரு ரூபம் என்னிடத்துல கிடையாது. அவன் ஒரு கூன் உள்ளவன், பவுலப்போஸ்தலன் கூன் உள்ளவன், அவனுக்கு கூன் உண்டு. அவனுக்கு பேச்சு சாதுரியம் இல்லை, PhD முடித்தவர், அவர் கற்று தேர்ந்தவர், அவர் ஆனால் பேச்சு சாதுரியம் இல்லை, கூன் இருந்தது, அகால பிறவி, அழகு இல்லை, அழகு இல்லை. ஞாபகத்தில் வச்சுடுங்க, இந்த அழகு இல்லாத கூனனாக, இந்த சொல் சாதுரியம் இல்லாத ஒரு பவுலை கண்டு தேவன் செய்த நன்மைகளை பாருங்க. எத்தனை திருச்சபைகளை நிறுவுவதற்கு, எத்தனை நன்மைகள் மற்றவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் செய்தாரோ அதே தேவன் இன்று நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்க மறந்து போக கூடாது. ஏதோ ஒரு சுண்டு வரல ஒரு வேதனை, இந்த வேதனை இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு தடையாக இருக்குமே, ஆனால் அது உங்கள் பலவீனம், அது உங்கள் பலவீனம். ஆனால் இந்த பலவீனத்திலும் நான் கர்த்தருக்கு கனி கொடுப்பேன் என்று சொல்லுவது அது உங்கள் விசுவாசம், அது உங்கள் விசுவாசம். எதுல இன்னைக்கு வளருகிறோம் யோசிங்களேன். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா சொன்னார் பாருங்க, தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொன்னார். அது ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முறை பார்த்துட்டு சொன்னாரு, நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்கு வரீங்க பேசும், என்னுடைய வார்த்தையை கேட்க அல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அல்ல, அற்புதங்களுக்காக. நான் 5000 பேரை போஷித்தேனே, அதை கண்டபடியால் நீங்கள் சாப்பாட்டுக்காக வருகிறீர்கள் என்று சொன்னார். இன்னொரு முறை அவர்களை பார்த்து சொன்னார், அடையாளங்கள் தேடுகிறீர்கள், நீங்கள் விபச்சார சந்ததி என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நாம், அடையாளம் இல்லையானால் கிறிஸ்தவம் இல்லை, விபச்சார சந்ததியா இல்லை என்று சொல்லுவோம். தேவன் சொல்லுகிறார், நீ அடையாளத்தை தேடுவாயானால் நீ விபச்சார சந்ததி என்று சொல்லுவார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பலவீனத்திலும் உங்களை பலப்படுத்த வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய நோய்களின் மத்தியிலே உங்களை பயன்படுத்த வல்லவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இன்னொரு நிலைமை பாருங்களேன், நம்ம வாசிக்க கேட்டோம் இந்த பகுதி, லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம். ஒரு கூன் உடைய ஒரு சகோதரி, அவங்க எங்க இருக்கிறாங்க, ஜபாலயத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு பிரசங்கம் பண்ணது யாரு, இயேசு கிறிஸ்து. அந்த நாள் என்ன நாள், அந்த நாள் ஓய்வு நாள். ஆண்டவர் அவளை பார்த்து மனதுருகி ஆண்டவர் சொன்னார், அம்மா 18 வருஷமாக உன்னை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ஆவியை நான் காண்கிறேன், இந்த பலவீனப்படுத்துகிற இந்த ஆவி உன்னை விட்டு கடந்து போக கடவுது என்று சொன்னார். அவளுடனே கூன் அமர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். இரண்டாவது இன்னொரு பலவீனம் இருக்குது பாக்குதுங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பலவீனம் உண்டு. நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு காரியத்தை கேட்கிறேன், நம்முடைய ஆராதனை இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த திருச்சபை ஆராதனை எவ்வளவு நேரம் நடக்கணும்னு விரும்புறீங்க? 1 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், எப்ப முடியணும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேட்கல. சரி, கொஞ்சம் கூடி போச்சுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? உள்ளத்துல ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வருமா, என்னடா இவன், அதுக்கு பிறகு பிரசங்கத்தை கேட்க மாட்டேன், என்ன சொல்லுவோம், ஏன் இவன் இன்னைக்கு இப்படி இழுத்துட்டு கிடக்கிறான், ரப்பர் இழுக்கிற மாதிரி இழுக்கிறானே, ஒரே பாயிண்ட எத்தனை தடவை எங்க வீட்டில் கூடன்னு சொல்லுவாங்க. ஏதோ அரச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டருடைய ஆலயத்துல வந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நிறைய நேரம் சோர்வு வருது இல்லையா? அன்பான தேவ பிள்ளையே, அது உங்களுடைய ஆவிக்குரிய பலவீனம். சிலருக்கு அவங்க பெட்ல தூக்கம் வராது, கோவில்ல வந்து அது என்னமோ என்னுடைய வார்த்தையினுடைய பிரச்சனையா என்னன்னு தெரியல, நான் வாயை திறந்த உடனே நல்ல தூக்கம் வரும். வேதம் சொல்லுகிறது அது ஆவிக்குரிய பலவீனம். என்னை ஜபிப்பதற்காக உட்கார்ந்து இருக்கும் போது மற்றவங்க ஜபித்தாங்கன்னா எனக்கு தூக்கம் வருதுன்னா ஆவிக்குரிய பலவீனம். அவங்களுடைய ஜபத்துல என்னால சேர்ந்து ஜபிக்க முடியவில்லை, ஆவிக்குரிய பலவீனம். இது உங்களிடத்துல இருக்கலாம், என்னிடத்துல இருக்கலாம். தேவனுடைய பாதத்தில் இருப்பதை விரும்புகின்ற தேவ பிள்ளையே, ஒரு நாளில் தாவீது சொல்லுவார், என் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவார். யுத்த களத்தில் இருந்தார், யுத்தத்தில் அவர் தோத்ததே கிடையாது, ஆனால் அந்த வெற்றி அல்ல, என் தேவனுடைய ஆலயத்தில், என் தேவனுடைய ஆலயத்தில் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார். ஒரு நாள் 7 முறை என் தேவனை தியானிப்பேன் என்று சொல்லுவார். இதற்கு இன்றைக்கு எனக்கு முடியவில்லை, ஆனால் எனக்கு இருப்பது ஆவிக்குரிய பலவீனம். மறந்து போகாதுங்க, இது வேடிக்கைக்கான ஒரு காரியம் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளில் 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை முடித்த பிற்பாடு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜபிப்பதற்காக சென்றபோது பேதுரு யாக்கோபு யோவானிடத்திலே சென்று சொல்லுகின்ற, எப்பா இது ஜபிக்க வேண்டிய நேரம், நீங்க தூங்காதுங்க, ஜபியுங்க என்று சொன்னார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொன்னார். அவங்களுடைய குறித்து வேதம் சொல்லுகிற, அவங்களுடைய கண்கள் எல்லாம் நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததாம். அவர் அந்த பக்கம் போனா தூங்க, நாங்க திரும்பவும் திருப்பி வந்து தட்டி எழுப்பினார். 3வது முறை தட்டி எழுப்பி விட்டு சொல்லுகின்றார், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்க. இதோ மணவாளன் உங்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய காலம் வந்தாயிற்று. நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும், கண்டிப்பா பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. அன்னைக்கு இயேசு இருந்தார், தூங்கினாங்க, மணவாளன் எடுத்துக் கொள்ளப்பட்டார், என்னையா தூங்கினாங்களா? நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? இந்த 11 சீடர்கள்ல ஒருத்தராவது அன்னை ஏசாமி இருக்கிறாரு நித்திரமயக்கம், தூங்கி தூங்கி குட்டிகரணம் போட்டாங்க, அன்னை ஏசாமி எடுத்துக் கொள்ளப்பட்டார், மணவாளன் அவர்களை விட்டு கடந்து போனார், என்னையாவது தூங்கினாங்களா ஐயா? உங்களுக்கும் எனக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். இன்று இது சத்தியத்தை கேட்கிற ஒரு காலம், இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரும். அந்த நாளிலோ நித்திரை செய்ய மாட்டோம், ஆனால் இன்று சத்தியத்தை கேட்கின்ற காலம், மணவாளன் நம்மோடு கூட இருக்கின்ற நாட்கள், இந்த நாட்களிலோ நித்திரை செய்வோம். எவ்வளவு விகற்பமான ஒரு காரியம் பாருங்க. பிசாசானவன் எப்படி உங்களை என்னை பயன்படுத்துறான் பாருங்க. தூங்காம இருக்க வேண்டிய நேரத்துல தூங்க வைக்கிறான், தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம இருக்க வைக்கிறான் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆவிக்குரிய பலவீனம். யாருக்காகலும் ஜபிக்கும் போது தூக்கம் வருதுன்னா தேவனிடத்துல கேளுங்க, நடந்து நடந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடும், ஆண்டவரே வேண்டாம், என்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளதாக மாற்றும், ஜபிக்க முடியவில்லை, ஒரு நேரம் ஜபிக்க போனால் தூக்கம் வருது, தூக்கம் வரலன்னா போன் கால் வருது. ஏன் போன் கால் வருதுன்னா நீங்க வாஞ்சையோட இருக்கிறீங்க, அதை சாக்கு போக்கு சொல்லலாம்னு கிடையாது. உங்கள் பலவீனம் அது, உங்கள் பலவீனம் அது. சார், இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெறுவது, விடுதலை பெறுவது. இன்றைக்கு யாருக்கெல்லாம் சரீர பலவீனங்கள் இருக்கிறதோ, ஆவிக்குரிய பலவீனங்கள் இருக்கிறதோ, நீங்கள் அதை, நீங்களே அதை உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். பலவீனம் இல்லாமல் யாருமே இல்லை. நம்மிடத்தில் பலவீனங்கள் உண்டு, ஆனால் எந்த அளவு அது ஊழியத்தை பாதிக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துவதை பாதிக்கிறது என்பதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பலவீனம் வந்து நமக்கு வரும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது இல்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆவி உற்சாகம் இல்லாமல் இருக்குமானால்,
ஆவி உற்சாகத்தோடு இருந்தால் பலவீனத்தில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பவுல் சொல்லுவார், என்ன அழகாக சொல்லுவார் பாருங்க, ரொம்ப அருமையான தேவ மனிதன். மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் சொல்லுவார், இந்த மூன்றாம் வானம் வரைக்கும் போனதை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். காரணம் என்னவென்றால், என் பலவீனத்தில் கர்த்தருடைய கிருபை பூரணமாக விளங்குகின்றது. சரி, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தாவீது ஒரு யோசனை கேட்போமா, தாவீதுட்ட கேட்போம். தாவீது, ஏன்னா அவருக்கு இந்த பலவீனம் வந்தது. தாவீதுக்கு இந்த பலவீனங்கள் வந்தபோது எப்படி அவர் அதை மேற்கொண்டார்? நான் ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன், அதை சில காரியங்களை குறிப்பிடுறேன். சங்கீதம் 77 சங்கீதத்துல 5 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் பொதுவான ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் பலவீனனாக இருக்கிறேன்னு வச்சுட்டுங்களேன், இன்னைக்கு திடீரென்று என்னை பாதிக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னை வந்து விட்டது, படுக்கையில் இருக்கிறேன்னு வச்சுட்டுங்களேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் என்ன செய்வேன் என்றால் படுக்கையில் இருந்து கொண்டு எண்ணி பார்ப்பேன், என்னுடைய குறைகளை அறிக்கை செய்வேன், என்னுடைய பலவீனம் எதற்காக வந்தது என்பதை ஆராய்வேன், அதை குறித்து ஆண்டவரோடு நான் பேசுவேன். இது உண்மை. தாவீது சொல்லுகிற அவருடைய பலவீனத்தில், அவருடைய மனபாரத்தில், மனச்சஞ்சலத்தில் எல்லாரும் பொய்யர் என்று தன் மனக்கலக்கத்திலே சொன்ன தாவீது சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே, நான் சிந்தித்தேன், நான் நினைத்தேன், நான் சம்பாஷித்தேன், நான் ஆராய்ச்சி செய்தேன். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இந்த அனுபவத்தில் நீங்க வரணும். எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, ஸ்டாப், நின்று கொள்ளுங்க, நின்றுட்டு சிந்தியுங்க, ஏன் இந்த எனக்கு பிரச்சனை வந்துச்சு. நினைத்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், கர்த்தரோடு சம்பாஷியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இதோ 5 வசனத்தில் சொல்லுகிறார், சங்கீதம் 77, நான் சிந்தித்தேன் ஆண்டவரே, நான் நினைத்து பார்த்தேன் ஆண்டவரே, சம்பாஷித்தேன் ஆண்டவரே, ஆராய்ச்சி செய்தேன் ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல நம்ம ஆராயும் போது, நாம் ஆராயும் போது நம்ம நல்லவங்கன்னு தோணும், தீமை யார் செய்யறதுன்னு தோணும், தேவன் நம்ம தீமைக்கு ஒப்பு கொடுத்தாருன்றதான் தோன்றும். பாருங்க, தாவீதுக்கும் அது விதை விளக்கல்ல. அவர் சொல்ற பாருங்க, 7 வசனத்துல, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. யோசிக்கிறார், அவருடைய பலவீனம் அது. அவர் யோசிக்கிறார், ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டு விடுவாரோ. மனிதன் சொல்லுகின்றான், இவன் இனி பிழைக்க மாட்டான் என்று. ஆனால் தாவீதே சொல்லுகிறார், தன் மனக்கலக்கத்தில் கர்த்தர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ. 2 சொல்ற பாருங்க, இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ. இனிமே அவர் எனக்கு தயவு செய்ய மாட்டாரா? 3 கேட்கிறாரு, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, கிருபை இல்லையா இனிமேல்? 4 கேட்கிறார், வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ. 5 கேட்கிறார், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. 6 கேட்கிறார், கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. தேவனோட பேச வேண்டும், நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரோடு உறவு கொள்ளும் போது இந்த வார்த்தைகள் நமக்கு வரும் போதுதான் நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் ஆண்டவரோடு பேசினாங்க. யோபு அருமையான தேவ மனிதன். யோபுனுடைய கடைசி ஒரு 6-7 அதிகாரத்தை எடுத்து வைத்து வாசித்து பாருங்கள். அந்த யோபு ஆண்டவரை பார்த்து கேட்பார், எல்லாராலும் கைவிடப்பட்டாயிற்று, நண்பர்கள் வேறு வந்து உட்கார்ந்து நீ பாவி பாவி என்று சொல்லுகின்றார்கள். அப்போதுதான் யோபு ஆண்டவரை குறித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் செய்த அக்கிரமம் என்ன? ஆண்டவரே, நான் இதை செய்யாதிருந்தேனோ? ஆண்டவரே, என்னுடைய வீட்டு வாசலில் வந்த ஒரு உதவி கூட என்னிடத்தில் உதவி பெறாமல் போனதுண்டோ? ஏன் நான் விதமான ஒரு தீமையான காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார் யோபு. நீங்க ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகின்ற தேவன். 10 கேள்வி கேட்டீங்கன்னா அவர் 10 பதில் சொல்லுவார். அதான் நம்முடைய தேவன், ஆச்சரியமான தேவன். நீங்க ஆண்டவர்ட்ட 79 கேள்வி கேட்டாருன்னு பாக்குறேன் பைபிள்ல. யோபு 79 கேள்வி கேட்டார், கர்த்தரும் யோபு உண்டத்துல அவ்வளவு கேள்விகளையும் கேட்டு பதிலையும் சொன்னார். இப்ப தாவீது கேட்கிறார், ஆண்டவரே தள்ளி விட்டுட்டீங்களா, தயவு செய்ய மாட்டீங்களா, உங்க இறக்கம் எல்லாம் முற்று போயிட்டா ஆண்டவரே, தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டா, மறந்தீங்களா ஆண்டவரே, உங்களுடைய இறக்கங்களை அடைத்துக் கொண்டீரா என்று கேட்டார். கேட்டு ஆண்டவர் எதுவுமே சொல்லவில்லை. அப்போதுதான் யோபு சொல்லுகிறார், 10வது வசனத்துல சொல்லுகிறார், இது என் பலவீனம். அன்பான தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருவது உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, குறைவுகள் உண்டு, மன சோர்வுகள் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போகிற தன்மைகள் உண்டு. ஆனால் ஒன்று ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன், எப்போது நம் தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறோமோ அது நம்முடைய பலவீனம். யாருமே கையை தூக்காதுங்க, நான் உன்னை கேட்கிறேன், என்னைக்காவது உங்க வாழ்க்கையில கத்திரத்துல கேள்வி கேட்டிருக்கிறீங்களா, ஆண்டவரே நீரங்களை மறந்து போனீங்களான்னு கேட்டிருக்கிறீங்களா, என்றைக்காவது தேவனிடத்துல இரக்கம் இல்லையா, கிருபை போய்விட்டதா, நான் செய்தது என்ன, ஏன் எனக்கு விதமான காரியங்கள் என்று கேட்டதுண்டா, அவிதமாக கேட்டிருப்போமே, ஆனால் அது நம்முடைய பலவீனம். தாவீது சொல்றாரு, அது என்னுடைய பலவீனம், அது என்னுடைய பலவீனம். இப்ப திருப்பி அவர் சொல்றாரு, தாவீது தன் பலவீனம் என்று அறிந்து கொண்ட போது தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 77 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆனா இனிமே நான் செய்ய போகிறது என்னவென்றால், உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஒரு நாள் கோலியாத்துக்கு முன்னால நான் போய் நின்ற போது என்னை பாதுகாத்தவர் தேவன் அல்லவா, அன்னைக்கு நான் கோலியாத்துக்கு சவால் விட்டேனே, கோலியாத்தை பார்த்து நான் சொன்னேனே, என் தேவன் உன்னை இன்று என்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னேனே, அந்த தாவீது எங்கே, அந்த தாவீது எங்கே? தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உம்முடைய இரக்கங்கள் ஒளிந்து போயிட்டே என்று கேட்ட தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்றானே, சவுலால் கொள்ளையாடப்பட்டானே, கர்த்தர் தாவீதை பாதுகாத்தாரே, இன்று அந்த தாவீது எங்க, இன்று அந்த தாவீது எங்க? அடுத்து இரண்டாவது சொல்றாரு, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். ஒரு முறை நம்மளாருக்கும் தெரியும், சவுல் வந்து ராஜாவாக்கு இருக்கிறார், போர் வீரர்களோடு இருக்கிறார். அவர் தன்னுடைய தேவைக்காக கெபிக்கு வெளியில இருக்கும் போது அந்த கெபிக்கு உள்ளால ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, தாவீதும் அவனுடைய சில வீரர்களும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. சவுல் கெபிக்கு வெளியில இருக்கிறார். தாவீது ரெண்டு முறை ரெண்டு காரியம் செய்தார். ஒரு முறை போய் அவருடைய தடியையும் அவருடைய தண்ணி குடிக்கிற அந்த செம்பையும் எடுத்துட்டு வந்துட்டார் உள்ளுக்கு. இன்னொரு முறை அவனுடைய வஸ்திரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்தார். இப்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன். அந்த நேரம் மட்டும் சவுல் பார்த்திருப்பானே, ஆனால் தாவீது ஒளிந்திருப்பானே இல்லை. 5 கல் 1 கவுனை வைத்துக் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினாரே ஆண்டவர், தாவீதுக்கு தானே அந்த பெருமை கிடைத்தது. ஜனங்கள் எல்லாம் என்ன பாடினார்கள், சவுல் கொண்டது 1000, தேவன் கொண்டது, அப்படியா பாடினாங்க, எப்படி பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, தாவீதா கொன்றான், தேவன் அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் தேவன் செய்த காரியங்களை ஒரு போதும் மறந்து போகாதீர்கள். நமக்காக யுத்தம் பண்ணினார், நம்மை பாதுகாத்தார், நம்மை விடுவித்தார், உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை கொண்டு போய் விட்டார். தாவீது சொல்லுகிறார், அவருடைய செயல்களை நினைவு கூறுவேன். சொல்றார், எனக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, பூர்வ காலத்து அதிசயங்களை எல்லாம் நினைவு கூறுவோம் ஆண்டவரே. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தீங்க, யோர்தான் நதியை வற்றி போக பண்ணினீங்க, பார்வனுக்கு முன்பதாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீங்க, செழிப்பான தேசத்துல கொண்டு போய் விட்டீங்க, பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். அப்புறம் சொல்றாரு, உங்களுடைய கிரியைகளை தியானிப்பேன், உங்களுடைய கிரியைகள் தியானிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுவார் என்னன்னா, இதே தாவீது தான் சொல்லுவார் என்னன்னா, ஒரு சூரியனை பாருங்க, எத்தனையோ பேர் அதை பார்த்து ஒருவேளை சூடா இருக்குது வேர்க்குதுன்னெல்லாம் திட்டி இருக்கலாம், ஆனாலும் அடுத்த முறை காலையில ஒரு மணவாளன் தன் மணவறையிலிருந்து புறப்பட்டு வருகிறது போல எவ்வளவு கம்பீரமாக அது வருகிறது. அதை படைத்தவர் தேவன் அல்லவா? உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானிப்பேன், அப்புறம் சொல்றார் உம்முடைய செயல்களை யோசிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய பலவீனங்கள் அநேக நேரங்களில் ஜபிப்பதற்கு தடையாக இருக்கிறது, ஆராதனைக்கு தடையாக இருக்கிறது, நம்முடைய தனி ஜப வாழ்வு, தனி வேத வாசிப்பு இவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு தடையாக இருக்கிறது, நன்மை செய்வதற்கு தடையாக இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது. அந்த தடைகள் வரும்போது, அந்த பலவீனத்துக்கு நீங்கள் பலவீனத்தில் இருக்கும்போது, இந்த தாவீது சொல்லுகின்ற அவருடைய வருஷங்களை நினைவுக்கூர். உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, முதல் வயதுல, இரண்டாவது வயதுல, மூன்று வயதுல, நான்கு வயதுல, ஐந்து வயதுல என்னென்ன தீமைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காத்திருக்கிறார். உங்களுக்கு ஞாபகத்தில் வந்த நாளிலிருந்து, ஞாபகம் இருக்கிற நாளிலிருந்து கர்த்தர் உங்களை எந்தெந்த தீமைகளுக்கு விலக்கி காத்திருக்கிறார், இதை நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து விட்டு என் தேவனை மகிமைப்படுத்தும் போது பலவீனம் கர்த்தரை மகிமைப்படுத்த ஏதுவாக்கும், பலவீனம் பிசாசை எந்த விதத்திலும் மகிமைப்படுத்த அது ஏதுவாக்காது. ஆனால் பலவீனம் வரும்போது நான் கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்பேனே, ஆனால் பிசாசு மகிமைப்படுவான் மறந்து போகாதுங்க. இன்னொன்னு கேள்வி கேட்டு நான் அதை சொல்றேன். இப்ப ஒரு பலவீனம் எனக்கு இருந்துச்சு, கர்த்தர் இந்த பலவீனத்துல என்ன தாங்குகிறார், திருப்பி ஒரு பலவீனம் வருது, நான் விழுந்து போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ முறை கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், ஆனால் ஒரு பலவீனம் வரும்போது சோர்ந்து போகிறேன் மறுபடியும். காரணம் என்னவென்றால், ரோமர் 15:1-2 பவுல் சொல்லுவார், ரோமர் 15 முதல் 2 வசனங்கள்ல சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடப்போமையானால் நம் பலவீனத்துல விழுந்து போவோம். நான் இந்த பலனோடு இருக்கிறேன் என்றால், பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பேனே, ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், பலவீனருடைய பலவீனங்களை நான் தாங்க வேண்டுமா? யோபு பக்தனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச நிறைய காரியங்கள் உண்டு. அதுல ஒன்று என்னன்னா, யோசித்து பாருங்களேன், சொந்த அண்ணன், சொந்த தம்பி, சொந்த அக்கா, சொந்த தங்கச்சி, சொந்த மாமா, சொந்த மாமி, இவர் புழு பிடித்து வேதனையோட கஷ்டத்தோட இருக்கும்போது நாற்றம் எடுக்கிற சரீரத்தை பார்க்க ஒருத்தருமே வந்ததாக வேதத்துல நீங்க பார்க்க முடியாது, ஒருத்தருமே வந்தது கிடையாது. ஆனால் இத்தனை பேரும் யோபு விண்டத்திலிருந்து பொருள் உதவி முதல் எல்லாம் பெற்றவர்கள் பார்த்துடுங்க. யாருக்குமே நம்பிக்கை இல்லை, இவன் நீ எழும்புவான், நடப்பான், பேசுவான் என்று. ஆனால் தேவன் யோபுவை விடுவித்து அவனை 2 ஆசீர்வதித்தார். 2 பார்க்கிறோம். இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லணும் பதில். நம் பலவீனத்தோட நிறைய நாள் இருந்தேன், புழு பிடிச்சு கிடந்தேன், நாற்றம் எடுத்துற சரீரத்தோட இருந்தேன். ஒரு நாள் ஒரு வெண்ணி போட்டு ஒருத்தரும் கொண்டு வந்து தரல, ஆனா சுகமானேன். பொண்ணை கொண்டு வராங்க, வெள்ளியை கொண்டு வராங்க, தேவன் என்ன 2 ஆசீர்வதித்தும் இருக்கிறார். வாங்குவீங்களா? கேள்வி புரியல, அப்படிதானே? கேள்வி புரியல தானே? ஒண்ணுக்கும் பதில் சொல்லட்டாச்சு. கேள்வி புரிஞ்சுதா? சரி, அப்ப நம்ம நாற்றம் எடுக்கிற சரீரத்தில் இருந்த போது என்னை பார்க்க வராதவன் 2 கர்த்தரை ஆசீர்வதித்த பிறகு ஒரு பொன் கொண்டு வரான், ஒரு மோதிரத்தை கொண்டு வரான். வாங்குவீங்களா? சொல்றீங்க, எனக்கு கேட்கல ஒண்ணுமே. சரி, முடிஞ்ச பிறகு வாங்குவீங்களா? பரவாயில்லையே, இது பண ஆசை இல்லையே. நிச்சயமா என் பலவீனத்துல நான் சொல்றேன், என் பலவீனத்துல சொல்றேன், ஒரு கணம் நான் யோசிப்பேன். ஐயா, தேவையோடு இருந்த போது நீ என்ன செய்யல? ஒரு கப் தண்ணி கொண்டு வரல. இன்னைக்கு நான் நல்லா தானே இருக்கிறேன், தேவன் என்ன 2 ஆசீர்வதி, எனதுக்கு பொண்ணு கொண்டு வர? தேவையில்ல, நீய வச்சுக்கொண்டாவது சொல்லுவோம் பாத்துருங்க, நிச்சயமாக. ஆனால் யோபு அதை பெற்றுக் கொண்டார். இந்த வேதத்துல பார்க்க அவ்வளவு அன்புள்ளவர் யோபு. கர்த்தர் சோதித்தது உண்மைதான், அது அவர் விடுவித்த போதும் அவர் எந்த விதத்திலும் மாறல. அதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர்ல 15 பவுல் சொல்லுகிற பலவீனர்கள் உன்னால தாங்கப்பட வேண்டும்.
உன்னுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீ நடவாதபடி பிறருக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாய் நட என்று சொல்லுகிறார்.
ஃபாதர் பெர்க்மான்ஸ் நிறைய பாட்டு எழுதினதுல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு என்றால், அவர் சொல்லுவார், விடுதலை நாயகன் ஏசு, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். இந்த வரிகளை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அடுத்து என்ன சொல்லுவார்னா, எனக்குள்ளே இருக்கிறார். உண்மைதானே, விடுதலை நாயகன் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே. ரொம்ப பிரச்சனை நம்முடைய தேவனுக்கு என்னன்னா, எல்லாரும் வெளியே விட்டு திட்டுவாங்க, நம்ம எங்க வச்சு திட்டுவோம்? உள்ளுக்கு வச்சு திட்டுவோம். வாங்கையான்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள வச்சுட்டு நம்ம வந்து அவட்ட கேள்வி கேட்போம். ஆனா அவர் அந்த பாட்டில் எழுதுவார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம் என்று சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, என்னன்னா, தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகிறார். எத்தனையோ அபிஷேகத்தை பேசுவோம் நம்ம, அந்த அபிஷேகம் வேணும் இது வேணும்னு சொல்லுவோம். ஆனால் அவர் அழகாக்க சொல்லுவார், அன்பின் அபிஷேகம். அதைத்தான் யோபுல பார்க்கிறோம் நம்ம. பரவாயில்ல, என்னுடைய பலவீனத்துல நீ எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் கர்த்தனை தள்ளிவிடவில்லையே, அந்த அன்பை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தன்னை தேடி வந்தவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் ரோமர் 12 பவுல் சொல்லுவார், நீ தீமையினால் என்ன செய்யப்படாது, ஒரு நாளும் வெல்லப்பட கூடாது. தீமையினால் நீ ஒரு போதும் வெல்லப்படக்கூடாது. அப்படியானால் இன்றைக்கு என் பலவீனத்துல நான் தேவையோடு இருந்த போது ஒரு கப் தண்ணி கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவனுடைய பலவீனத்துல நான் மௌனமாக இருந்தேனே, ஆனால் அவன் எனக்கு தராதது தீமை, அந்த தீமை வெற்றி கொண்டது. காரணம் என்ன? அவன் பலவீனத்துல நான் பழிக்கு பழி வாங்குகிறேன். அதான் பவுல் சொல்லுவார், தீமையினால் வெல்லப்படக்கூடாது, தீமை என்ன செய்யணும், நன்மையினால் வல்லு. அப்படின்னா இன்னைக்கு நீ பலவீனத்தோடு இருந்த, உனக்கு ஒருத்தன் ஒரு தகப்பு தண்ணி தரல, ஆனால் அவன் பலவீனத்தோடு இருந்தானே, ஆனால் உன்னை விடுவித்த நாதரை நினைத்து கொண்டு நீ அவனுக்கு ஒரு கப் தண்ணி கொடுத்தேனா, நீ தீமையை நன்மையினால் வென்றாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீர பலவீனங்கள், நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்கள், இவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர் நம்மோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். அவர் நம்மை விடுவித்து பாதுகாக்கும் போது பலவீனர்களை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். அவர்களை தாங்குங்கள், அவர்களுக்கு உதவியாக இருங்கள். உங்கள் பக்தி விருத்தி அவர்களை மோசம் போக ஒட்டாதபடி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம் உங்கள் பக்தி விருத்தி அவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, 18 கூனியாக காணப்பட்ட அந்த சகோதரியை பார்த்து நீங்க சொன்னீங்க, சாத்தான் கட்டி வைத்திருந்தான் என்று சொன்னீங்க சுவாமி. இன்றைக்கு உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இருப்பது ஆலயத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் அந்த சகோதரியை போல பிசாசால் கட்டப்பட்டிருக்கிறோமா? ஒரு நாளில் ஆனந்த பாக்கியத்தோடு இருந்தோம், இன்னைக்கு அந்த ஆனந்த பாக்கியம் இல்லைன்னா இந்த பலவீனம் எங்களை மேற்கொண்டு விட்டதா? அந்தவரை ஒரு நாளில் உமக்கன்று என்று சொல்லும் போதே 1000 தூரம் ஓடினோமே, இன்று நாங்கள் சோர்ந்திருக்கிறோமே, இந்த பலவீனம் எங்களை மேற்கொண்டு விட்டதா? நீங்க இன்னைக்கு எங்களோடு இருப்பதற்காக நன்றி சுவாமி. அந்த பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களை பார்த்து அந்த சகோதரிடத்தில் நீ சொன்னது போல, இதோ சாத்தான் 18 கட்டி வைத்திருக்கிறான், 10 கட்டி வைத்திருக்கிறான், 5 கட்டி வைத்திருக்கிறான், இவனை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நீ விடுதலை செய்த போது வேதவசனம் சொல்லுகிறது, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாளாம். இன்று நாங்களும் அந்த நிலைமையில் இருப்போமையானால் இன்று எங்களை விடுவிக்கிற தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் கேட்ட செய்தி வீணாய் போய்விடக்கூடாது தகப்பனே. ஒரு நாளும் நாங்கள் பழிக்கு பழி வாங்கக்கூடாது தகப்பனே. நாங்கள் தீமையினால் ஒரு போதும் வெல்லப்படக்கூடாது ஆண்டவரே. நன்மையினால் நாங்கள் தீமையை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி தாரும் தகப்பனே. எங்கள் பலவீனங்களிலே கர்த்தரங்களை பலப்படுத்தும் போது பலவீனர்களாக இருக்கிறவர்களை நாங்கள் தாங்கும்படி எங்களுக்கு உதவி தாரும். குறைகள் குற்றங்களை மன்னியும் இரட்சகரேசுவன் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.